நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். நாம் உட்கார, யூ மே பீ சீட்டட் ப்ளீஸ். ஸோ நம்ம மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை சேர்ந்திருக்க நம்முடைய யூகேல இருக்க நம்முடைய சபையை போத பாஸ்டர் ரஞ்சனா நம்ம திருவந்துங்க. அவர்கள் கேணியில் இருக்க நம்முடைய சபையில் போய் ஊழியம் செய்து திரும்பி வருவனில் எதிர்பார்த்த அளவு ஸ்டாஃபில் உள்ள லெட்டர் அவங்க ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்பவே நாம் உட்காந்துருந்து கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வசனத்தை நான் கேட்க போகிறோம். உங்கள் சார்பிலே அவருடைய அன்போடு நான் வரவேற்கிற பாஸ்டர் ராஜு ப்ளீஸ் கம்ப்ரோம் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் உற்சாகமாக வரவேற்கிறோம். ஐ திங்க் அவரோட ஒய்ஃப் அவரோட ஒய்ஃப் குடும்பமாக வந்திருக்காங்க. ஸோ கரங்கள் தட்டி உற்சாகமாக அவரோட வரவேற்பு. தேங்க்யூ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். மீண்டுமாக உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு மேற்கண்ணாக நான் மகிமையும் கனத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த ஊழியத்துக்கு அழைத்து தேவனுடைய செய்தியை கொடுக்கவும் உங்களை சந்திக்கவும் எனக்கு இடம் ஏற்படுத்தி தந்த உங்களுடைய அருமை போதக மதிப்புக்குரிய பாஸ்டர் செபஸ்டியன் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் மூப்பர்களும் மற்ற ஊழியர்களுக்கும் எங்கள் சபை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் வருகிற வழியிலே நேரம் கடந்தாலும் கத்தர் நம் மத்தியில் வைத்திருக்கிற வார்த்தையை நம்மளோட பேசுவாராக. அநேகமான புதுமுகங்களை நான் காண்கிறேன். உங்களுக்காக நாங்கள் சபையாக ஜெபிக்கிறதுண்டு. இந்த சபை ஒரு தேவன் ஒரு நிரந்தரமான ஒரு ஆலயத்தை கொடுக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் நீங்கள் வளர்கிற சபையாக இருக்கிறபடியால கத்தர் நிச்சயமாக ஒரு நிரந்தரமான சொந்தமான ஒரு இடத்தை நிச்சயமாக தருவாராக. ஹல்லேலூயா. நிச்சயமாக நமக்கு தருவார். சரி, கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 11 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து வாசிக்குமா? 11:12.
இஸ்ரவேலிடத்திலே பிறந்தவர்களிடத்தில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோ ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான்ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை
பிடித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவரே பிள்ளையோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இணைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரை நீர் ஊழியம் செய்வீராக. நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா, நீர் இந்த சபையில் இந்த வார்த்தையை அனுப்பி பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே எங்களை நடத்தும், உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். யோவான்ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பல்லவராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். யோவான்ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பல்லவராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஏன் பல்லவராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது? ஏன் அது பலவந்தம் பண்ணப்பட வேண்டும்? அது ஒரு ஒரு பல்லவராட்சியத்தை நாம் சென்றடையும் பொருட்டாக அது அநேக விதமான கஷ்டங்களுக்குள்ளாக, அநேக விதமான நெருக்கங்களுக்குள்ளாக நாம் பல்லவராஜ்யத்துக்கு செல்ல வேண்டியவளாக இருக்கிறோம். பலவந்தமாய் அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியவளாக இருக்கிறோம். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. பலவந்தம் என்ற சொல்லுக்கு கிரீக்க சொல்லப்பட்ட அர்த்தம் வியாசோ, அதாவது வந்து ஒன்றுக்குள்ள நாம் ஒன்று ஒரு காரியத்துக்குள்ள நாம் திணிக்கப்படுகிறோம். அதுக்குள்ள நாம் உள்ளுக்குள்ள ஊடுருவி நாம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நாம் இலோகுவாக அதை நாம் சென்றடைய முடியாது. பல்லவராட்சியம் பலவந்தம் பண்ணப்படும். இயேசு சொன்னாரு, யோவான் ஸ்நானன் காலம் முதல் பிஃபோர் த ஜோன் த கிங்டம் குட் ஓன்லி பி வியூட் இன் த லைட் ஆஃப் த ப்ரொஃபசி. யோவான் ஸ்நான காலத்துக்கு முதலாக தீர்க்க தரிசன வெளிச்சத்தில்தான் பல்லவராட்சியத்தைக்குரிய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. தீர்க்க தரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் சொல்லப்பட்டு வந்தது. பட் நவ் இட் வாஸ் ப்ரீச். இப்பொழுது அது சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. அந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போம் சொன்னா பல்லவராட்சியம் தான் சொல்லப்பட்டது. பல்லவராட்சியத்தை குறித்து தான் பிரசங்கிக்கப்பட்டது. பல்லவராஜ்யம் ஆனால் அது மறைமுகமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக எதை அடைந்தாலும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசினார். தீர்க்கதரிசனம் மூலமாக தேவன் இடைப்பட்டார். ஜனங்களோடு இடைப்பட்டார். தன்னுடைய காரியங்களை அவர் தெளிவுபடுத்தினார். தான் ஜனங்களுக்கு செல்ல வேண்டிய காரியங்களை அவர் திட்டமாக தெளிவாக பேசினார். வர வேண்டிய காரியங்களை திட்டமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். எப்படியாவது நாம் பல்லவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை தருவன் என்பதே நமக்கு அவர் செய்த வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. ஆகவேதான் அந்த நாட்களிலே சொல்லப்பட்ட திருக்கசனமாக சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அது நிஜமாக நிச்சயமாக நமக்கு அது நம்பிக்கையாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ் வுட் பை ஃபோர்ஸ், அது வந்து பலவந்தம் பண்ணப்படுகிறது. நீங்க லூக்கா 16:16 பாத்தீங்கன்னு சொன்னா, லூக்கா 16:16 அங்கு அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. என் பிதாவினால் ஒருத்தன் தெரிந்து கொள்ளப்படாவிட்டால், அழைக்கப்படாவிட்டால், இழுத்து கொடப்படாவிட்டால் என்னிடத்தில் ஒருவன் வரமாட்டான். நீங்களும் நானும் கத்தராலே ஏற்கனவே அழைக்கப்பட்டு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறபடியால, இன்றைக்கு பல்லவ ராஜ்யத்துக்கு சொல்லி அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறபடியால இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இது பெரிதான ஒரு பாக்கியம் நமக்கு தேவன் தந்தது. ஹல்லேலூயா. ஆகவேதான் இதுல சொல்லப்படுறது, இது வந்து சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைக்கு அதை பல்லவ ராஜ்யம் எப்படியா சொல்லப்படுகிறது? இட்ஸ் நாட் எ ப்ரொஃபசி, இட் இஸ் பை கோஸ்பல். அது ஒரு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு அதை அதை அது பலவந்தமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. அது நிர்பந்திக்கப்படுகிறது, அது கட்டாயப்படுத்தப்படுகிறது. எல்லோரும் அதில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக நாம் அதிலே பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் அதில் அழைக்க அந்த பாதையிலே, அந்த 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 பரிசுத்த பாதையிலே, பரலோக பாதையிலே தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காகத்தான் இந்த இடத்தில் நம்மளை வைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் தேவன் சதை என்ற ஒரு காரியத்தையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் காலத்திலே ஆவியானவர் ஊற்றப்படத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட சபை இன்றைக்கும் அது ஜீவனுள்ள சபையாக வளர்ந்து வருகிறது. எங்குமாக இந்த தேசத்திலே, நாங்கள் நினைக்கிறோம் சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டாலும் சில இடங்களிலே சபைகள் வளர்கிறது. நாங்கள் நேற்று ஹனோவர்ல நாங்கள் நின்று நாங்கள் அங்கு பார்த்தா ஏலிம் ஹனோஃபர் சேர்ச்சில் நாங்கள் அங்க அந்த இடத்தை பார்க்க போனாங்க. இவங்களை அங்கு 700 பேர் இருக்கிறாங்க சபையில். இந்த எத்தனை பேர் இருக்கிறாங்க? 700 பேர். அங்க 500 பேராக இருந்த சபை 700 பேராக வளர்கிறது. ஸோ இந்த தேசத்துக்காக நாம ஜெபிக்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்தினுடைய இந்த ஜெர்மன் தேச மக்களுக்காக நாம ஜெபிக்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை விட்டு தாய்லாந்துக்கு ஊழியமாக போகிறார்கள். அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிறார்கள். நார்த் கொரியாவுக்கு போகிறார்கள், சைனாவுக்கு போகிறார்கள். டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் தாங்கள் படித்த படிப்பெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு போகிறார்கள். இந்த சபையிலிருந்து நாங்கள் எத்தனை பேர் சுவிசேஷத்துக்காக நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலவந்தம் பண்ணப்படுகிறது. வசதியாக வாழ வேண்டியவர்கள் வசதியாக வாழலாம். படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தேவன் சொல்லிட்டார், தேவன் அழைத்திட்டார். நாம் போறது மாத்திரமல்ல, ஒரு கொஞ்சம் கூட்ட ஜனத்தையாவது நாம் பல்லவத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, தேவன் எனக்கு தந்த தாளந்துகள், தேவன் எனக்கு தந்த அபிஷேகம் எல்லாத்தையும் எப்படியாவது நான் பலவந்தமாக அதிலே நான் உட்பிரவேசிக்க வேண்டும், அதிலே நான் உட்புகுத்த வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு போகிற ஜனங்கள் மூலமாக இன்றைக்கு தேவராட்சியம் வளர்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இலங்கை தேசத்தில் செய்கிற ஊழியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வருடம் நாங்கள் உங்களை சபையாக மூலமாக சென்ற இடத்துல நாங்களும் குடும்பமாக செல்ல எங்களை தேவன் கிருபை பாராட்டினார். அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க வீடியோக்கள் இருந்தாலும் உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கு அந்த ஊழியம் வல்லமையாக செயல்பட்டது. எல்லாம் உங்களுடைய ஜபம், அந்த ஜபத்தினுடைய வல்லமையையும் அந்த ஜபத்தினுடைய பவரையும் நான் அந்த இடத்துல கண்டேன். இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு வெளியான இடத்துல, ஒரு தனியான ஒரு கிராமத்தில், ஒரு ஓபன் ஒரு மேடையை போட்டு, புறஜாதி மக்கள் மத்தியிலே, புற மதத்தை வணங்க தெய்வங்களை வணங்குற மக்கள் மத்தியிலே தைரியமாக நின்று ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னு சொன்னா இட்ஸ் நாட் ஈஸி. இன் ஸ்ரீலங்கா ஆபத்து எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த இடத்திலே நான் தேவதூதர்கள் தேவனுடைய மகிமையை பாதுகாப்பேன் கண்ணால நான் கண்டேன். சுத்தி நின்றார்கள் நிறைய பேர். எப்படியாவது அதை என்ற கூட்டத்தை கெடுக்க வேண்டும் சுத்தி நின்று நான் கண்ணால் கண்டேன். ஒருத்தர் கூட இன்டர் பண்ணல உள்ளுக்குள்ள. தேவனுடைய மகிமை அந்த அந்த மைதானத்தை சூழ்ந்திருந்தது. அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, அபிஷேகம் இறங்க ஆவியான ஊட்டப்பட்டார், தேவ ஜனங்கள் மனம் திரும்பினால் ரட்சிப்பு நடந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் அநேகர் அதிலே அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி கட்டாயப்படுத்தப்படுகிறது? நாம ஜெப கூட்டங்களுக்கு நாம் வர வேண்டும். எனக்கு இது கஷ்டமா இருக்கிறது, எனக்கு இதை விட்டுருவோமா, இந்த ஊழியத்தை விட்டுருவோமா, அல்லது நாம வந்து ஏதோ வந்து தலையை கட்டினா போயிடும், இது கொஞ்சம் கஷ்டம், இது நெருக்கமா இருக்கிறது. யாரும் இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். பரலோகத்துக்கு போற வாசல் நெருக்கம், அது கட்டாயம். அடுத்த நெருக்கமான வாசல் தான், இடுக்கமான வாசல் தான். எப்படியாவது உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நாம ஜெபம் பண்ணி நாம ஊழியங்களை தாங்கி கொடுத்து நாம அதுக்குள்ளால போய் சேர வேண்டும். நம்முடைய பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனந்திரும்படியாக மறுபடியும் பிறக்க பல்லவராட்சியம் நமக்கு பலவந்த பண்ணப்படுகிறது. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், பிரயாசப்படுங்கள். நமக்கு கொஞ்சம் இடுக்கம், நமக்கு கொஞ்சம் கஷ்டம், நமக்கு கஷ்டமா இருக்கிறது அப்படி அல்ல. அதுக்கு அதிலே நாம் நம்மளை நெருக்கி நாம் அதுக்குள்ளே போக நாம் முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாசல் இடுக்கமும் நெருக்கமான இயேசு தெளிவாக சொல்லி இருக்கிறார். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலவுமா இருக்கிறது, ஒரே வழி அது இடுக்கமும் நெருக்கமான வாசல். அந்த பரலோக வாசல் அது கட்டாயம் பண்ணப்பட்டது, பலவந்தமாய் அதை பிடித்துக் கொள்கிறார்கள், அது சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. உபவாசம் அது நம்மை கொஞ்சம் நெருக்குகிறது. ஃபாஸ்டிங் இருக்கணும், உபவாசம் இருந்து நம்ம ஜெபம் பண்ணணும், அதுல வல்லமை இருக்கிறது. சாத்தானுடைய வல்லமைகளை உடைக்கிற வல்லமையான ஆயுதம் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் புரியறதுக்கு நாம் வர வேண்டும், கஷ்டம்தான், அஞ்சு நாளும் வேலை. ஆறாம் நாள் எப்படியாவது நாம ஒரு கொஞ்சம் நெருக்கப்பட்டு நான் வரத்தான் வேணும். இது சபையில கட்டாயம். ரோமர் 17:18 சொல்கிறது, தேவராஜ்யம் புசிப்பும் குளிப்பும் அல்ல, அது சந்தோஷம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், அது மன மகிழ்ச்சியாக அது இருக்கிறதுன்னு சொல்லி இங்க சொல்றது நாம காணக்கூடியா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நாங்க பாக்குறோம், எப்படி நாம மனந்திரும்படியாக சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அது கட்டாயமாக நமக்கு அது சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. நாம அதுக்காகத்தான் சபையாக நாம அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சேச், மிகவும் துக்ககரமான காரியம் நாட்கள் என்னன்னு சொன்னா, சேச்சை விட்டு அநேகரை சத்துருவானவன் தனிமைப்படுத்துகிறார். சபை என்ற ஒரு ஐக்கியத்தையும் அந்த சபை என்ற ஒழுங்குமா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியமம, தேவ நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். ஆண்டவர் அதை அந்த 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 ஒழுங்கு முறையை தேவன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு நினைக்கிறார்கள் நாங்களும் ஜெபம் பண்ணலாம், சபை தேவையில்லை, ஐக்கியம் தேவையில்லை, நாங்களும் பரலோகம் போயிடலாம் என்று சொல்லி நீ அதை விட்டுட்டு நீ அங்கே சாய்த்தாலும் அதுல நீ சேர்ந்து கொள்ளாத. உனக்கொண்ட ஒரு தரிசனம், அவங்களுக்கு ஒன்று தரிசனம் உண்டாயிரு, நாங்க சேச்சு சபைக்கு வரல பாஸ்டர். ஏன் வரல? யாருடையோ சபையில சரியில்லை, ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதனால நமக்கு இது வேண்டாம், பரலோகம் போக முடியாது. தன் சகோதரனை பகிர்ந்த நம்ம கேட்ட செய்தி என்ன? கேள்வி கேட்ட செய்தி, தன் சகோதரனை பகிர்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அவனுக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லை, தேவனுக்குள்ள ஜீவன் இல்லை, நித்திய ஜீவன் இல்லை, அவன் பரலோகம் போக முடியாது. பகைகள், விரோதங்கள், கசப்புகள், தேவனுடைய நட்பண்புகள் இன்றைக்கு சபையிலே குறைந்து கொண்டு போகிறது. அர்ப்பணிப்பு, தியாகம், ஜபம், பொறுமை, கிவிங், இவர்களெல்லாம் மிகவும் அரிதாக அரிதாக போய்கொண்டிருக்கிறது. பகைகள், கசப்புகள், விரோதங்களை நாம் வைத்திருக்க கூடாது. உன் சௌரத்தில் உனக்கு ஏதாவது குற்றம் உண்டானால் இங்க வந்து சொன்னா, இன்றைக்கு சௌர சொன்னா நீ காணிக்கப்பட்டீங்க, முதல் போயிட்டு நீ ஒப்புற வைத்து வந்து பிறகு போடு. அந்த காணிக்கையை கூட கத்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆகவே தான் அது ஒரு கட்டாயம், நீ கட்டாயம் மன்னிப்பு கட்டியே ஆக வேண்டும். உன் சகோதரத்திலே மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும், உன் கணவனிடத்திலே நீ மன்னிப்பு கேட்டு, மனைவிடத்திலே நீ மன்னிப்பு கேட்டே மன்னித்தே ஆக வேண்டும். இல்லாட்டி யுவர் எ மர்டரர். நீ அப்படி மன்னிப்பு கேட்காம இருந்தால், நீ பகையோடு இருந்தால், நீ கொலை செய்கிறாய், நீ கொலைகாரனா இருந்து மன்னிப்பு கேட்காட்டி நீ பரலோகம் போக முடியாது. இது கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் பரலோக ராஜ்யம் இந்த நாட்டிலே பலவந்தம் பண்ணுகிறது, கட்டாயப்படுத்தப்படுகிறது. நாம் கட்டாயமா செய்ய வேண்டிய காரியங்களை கட்டாயம் செய்தான் ஆக வேண்டும். இந்நாட்களில் சபை எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். நம்மளை நாம் விட்டுக் கொடுத்து, மன்னிப்பு கேட்டு நாம் சமாதானமாகி நாம தேவனுடைய சாயல் நம்மளை காண்பிக்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்து இவளுக்கு கிறிஸ்துவிற்கு காண்பார்கள், நிச்சயமாக காண்பார்கள். உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை பார்க்கிற மக்களுக்கு தெரியும் இவளோடு கூட கிறிஸ்து இருக்காருன்னு சொல்லி. அதுக்கு தான் கிறிஸ்து நம்மளை அழைத்திருக்கிறார். ஐந்து வகையான ஊழியங்களையும் தேவன் தந்து சபையில் என்னால் ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன? என்னத்துக்காக ஐந்து வகையான ஊழியங்கள் தேவன் சபையில வைத்திருக்கிறார்? சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பரிசுத்தவான்கள் சீர்வரணும் பொருட்டாகவும் தான் தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நியமத்துக்கு எதிராக எந்த காரியமும் நடக்கக்கூடாது, வேதத்துக்கு விரோதமாக. ஹல்லேலூயா. அச்சியப்படுவோம், சமாதானமாக இருப்போம், இது மிக முக்கியமானது. அதிலே வல்லமை இருக்கிறது. சாத்தான் பாப்பான் இந்த இவர்களை அச்சியப்படுத்தினால், இவர்கள் மனம் திரும்பினால் தனக்கு ஆபத்து. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்ற சபையிலே நாம் அச்சியப்பட்டு ஒருமனப்பட்டு நாம் ஜெபம் பண்ண இன்றைக்கு இருக்கிறோம். தொடர்ந்து உற்சாகமாயிருங்க, தொடர்ந்து கொடுங்க, இவங்களை நல்லா உற்சாகமா இருங்க, இலங்கை ஊழியங்களை தாங்குங்க, சபைகளை கட்டி கொடுங்க, ஏழைகள் திக்கற்ற விதைகளை தாங்க இன்னும் செய்யுங்க. அப்பொழுது இயேசுவின் நாம சபை மூலமா மாயப்படும். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு நீங்க வந்தே வரக்கூடிய நீங்க ஊழியக்காரியை நீங்க தேவன் அனுப்பக்குள்ள அங்க சொல்லுறாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புறது போல உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்ற பாருங்க என்ன சொல்றாரு, லேசான காரியம் இல்ல, சொல்லிப்படையும் அப்படித்தான் நீங்க போறீங்க. ஆனால் நீங்க என்ன பேச வேண்டும் சொல்லி அந்த இடத்துல பரிசுத்தாமி உங்களுக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் பயப்படாதங்க, புறப்பட்டு போ, அது இல்ல இது இல்ல அப்படி சொல்ல கூடாது. நான் சமயத்துல கேள்விப்பட்ட இங்க இருந்த ஒரு குடும்பம் இலங்கைக்கு ஊழியத்துக்கு அப்புறத்துக்கு மிக சந்தோஷம். வசந்தன் குடும்பம் போறதுக்குள்ள பாசனோட கூட சொன்னார், சந்தோஷம் மிக மிகப்பெரிய காரியம், மிக அரிதான காரியம், வழிகிட்டு போறது எத்தனை பேர் போறாங்க. அவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், அவரோட ஊழியத்தை தாங்கணும், அவர் சுவிசேஷமாக புறப்பட்டு செய்யற காரியம். பரலோகம் முன்னே குறித்து என்ன சொல்றது என்பதா முக்கியம், மற்றவன் என்ன சொல்றான் அதை பற்றி கவலைப்படாத. யாரு என்ன சொல்லாலும் பரவாயில்ல, பரலோகம் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறது, பரலோகத்தினுடைய பரமழைப்பு உன்னை குறித்து என்ன சொல்லுகிறது, பரலோகம் உன்னை குறித்து எந்த இடத்துல உனக்கு ஸ்தானத்தை வைத்திருக்கிறது, என்ன அழைப்பு பரலோகத்தில் உனக்கு வந்திருக்கிறது என்பதான் முக்கியம். அதை உறுதிப்படுத்திக் கொண்டு நாம ஊழியத்தில் நாம நிற்போமா இருந்தால் ஒரு போல நான் உறுதி போறதில்லை. அவர் இப்படி சொல்ல இவர் அப்படி சொல்ற காரியம் தேவையில்லை. கர்த்தர் ஆண்டவர் உன்னை குறித்து அழைத்ததன் நோக்கம் ஒன்று இருக்கிறது, அதை நிறைவேற்றத்துக்கு நீ உன்னை வாழ்க்கையில நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாயால் உன்னை தேவன் உயர்த்தியே ஆவார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில அதை நான் கண்டிருக்கிறேன். அப்போதுல சொன்னார்கள், விசுவாசிகளுக்கு சொல்லும் போது சொன்னார்கள், அநேக உபத்திரவங்கள் பாடுகளின் வழியாக நீங்க தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு புத்திமதியும் ஆலோசனையும் சொல்லித்தான் அங்கு சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கித்தார். ஆகவே தடைகள் பிரச்சனைகள் வராமல் இருக்க போறதல்ல, அவைகளை நாம் தாண்டி நாம் செல்லும் பொழுது அங்கு நாம் வெற்றியை நாம் காண முடியும். பாவத்துக்கு விரோதமாக போராது கத்த சிந்தித்தக்கதாக நீங்க போராடவில்லை. மன்னிப்பு என்ற காரியம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அங்கே நாங்க பாக்குறோம், லூக்காவில் பாக்குறோம், நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது, அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் முக்கியமாக யூத் கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கத்திருக்கண்டு கொடுத்து அதில் ஐ சப்மிட் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்கு சொல்லி நான் ஒப்புக் கொடுக்கிறேன், கத்தருக்காக நான் இன்னும் நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வாழ்க்கையிலே தேவன் உங்களை கொண்டுதான், அடுத்த சந்ததி நீங்க தான். தேவன் கத்திரபதை தாமாய்த்தார், இந்த ஊழியங்களை தொடர்ந்து நடத்தவும், இந்த ஊழியங்களை வல்லமையாக பயன்பட தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஆகவே உலகத்தினுடைய காரியங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கொடுக்காதபடி கத்தருடைய ராஜ்யத்தை சபையை நான் கட்ட வேண்டும், எப்படியாக இதிலே நான் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்புக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பீங்க. ஆண்டா உங்களுடைய எதிர்காலம் ஒரு ஆசீர்வாதமானதாக ஒரு மகிமை உள்ளதாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அடுத்தது வந்து நான் கிவிங் கொடுத்து நான் கொஞ்சம் கொடுக்கறது எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும். மக்கதுனியா சாட்டு சபைகளுக்கு தேவன் அடுத்த கிருபையை உங்களுக்கு சொல்கிறேன்னு பவுல் சொன்னார். எல்லா சபையிலும் வந்தனால் நிறைய சபைகள் இருந்தது, நிறைய சபைகள் இருந்தது. ஆனால் ஒரு சபை எடுத்து அவர் உதாரணமாக சொல்கிறார், மக்கோதனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை. அவர்கள் மிக கொடிய உபத்திரம் கஷ்டத்தில் இருந்தாலும் உதாரணத்துமாய் கொடுத்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தங்களை ஓரத்து கொடுத்தார்கள், தங்களை மிஞ்சி கொடுத்தார்கள், திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். தேவராட்சியம் வளர வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அப்போஸ்தலருடைய பாதங்களிலே கொண்டு வந்து வைத்தார்கள். சபை வளர வேண்டும், தேவ ஜனங்கள் பெருக வேண்டும், ஊழியங்கள் வளர வேண்டும் என்று சொன்ன ஒரே நோக்கத்துக்காக அவர்கள் தங்களை கட்டாயப்படுத்தினார்கள். எப்படியாவது பரலோர் ராஜ்யம் என்ற பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் பரலோர் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 10:34 34:34.
பூமி மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டியத்தையே அனுப்ப வந்தேன். 10:34 தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான்.
ஹல்லேலூயா. இங்கு பாப்போம் என்று சொன்னா முக்கியமாக ஃபேமிலிஸ் குடும்பங்கள், நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அநேகருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். இயேசு நம்மளை தொட்டார், இயேசு என்னை ரட்சித்தார், கிருஷ்ணனுடைய அன்பை நான் பெற்றுக்கொண்டேன், அவருக்காக வாழ நான் முடிவெடுத்தேன். இவன் பிரச்சனை வந்துச்சு, வீட்டுல பிரச்சனை வந்துச்சு. என்னவாம் ஆண்டு சொல்றாரு, பூமியை மேல் சமான் அனுப்ப வந்து நீங்க யோசிக்காதங்க, பட்டயத்தை நான் அனுப்ப வந்தேன். ஏன்னு சொன்னா பரலோராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவின. எதன் நிமித்தம் பிரிவின? சுவிசேஷத்தின் நிமித்தம், தேவராட்சியத்தின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அப்படி என்று சொன்னா நீங்க ஒரு பக்கம் யோசிக்கலாம், அப்படி என்ன குடும்பத்தை விட்டு பிரிகிறதா, ஐக்கிய அன்பு காட்டக்கூடாதா, பிரிஞ்சிருக்கிறதா, அதை விட்டுட்டு இயேசுட்ட வாரதா. அடுத்த வருஷம் சொல்லுறது, தகப்பனையாவது தாயதாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல, மகனையாவது மகளையாவது எனக்கு பாத்திரம் நல்ல. நீ கட்டாயமாக முதலாவது என்னத்தை நேசிக்கணும்? கிறிஸ்துவை உண்மையாக அன்போடு கூட நேசிக்கிற ஒருத்தன் தன் குடும்பத்தை நிச்சயமாக அன்போடு கூட நேசிப்பான் விசாரிப்பான், சந்தேகம் இல்லை. நீங்க மெய்யாகவே உண்மையாகவே கிறிஸ்துவை நேசித்து அன்பு கூர்ந்து அவரை ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கான ஊழியத்தை ஒப்புக் கொடுப்பாய், ஆனால் நீ உன் குடும்பத்தை நிச்சயமாக அன்பு கூர்ந்து உன் மருமகனையோ மருமகளையோ பிள்ளைகளையோ தாயோ நிச்சயமாக நேசிப்பாய், சந்தேகமே இல்லை. அப்படி இல்லை என்று சொன்னா அங்கு பிரச்சனை வரும், அது மாயமாலம் இருக்கு. ஏதோ நான் ஊழியம் செய்யறேன், ஏதோ நான் கத்திர பிள்ளை ஏசுர பிள்ளை சொல்லி நீ குடும்பத்தை கவனிக்காம தெரிஞ்சு சொன்னா ஆண்டவரை நாம அதனால தூசிக்கப்படும், அது பலவந்தம் பண்ணப்படுற காரியம் இல்லை. ஆண்டவரே உமக்காக கிறிஸ்து உமக்காக நான் வாழ நான் ஒப்புக் கொடுத்திருக்கேன் ஆண்டவர், இதால வருகிற குடும்பத்துல வர பிரச்சனை எல்லாரையும் நீர் பார்த்துக்கொள்ளும், நான் அவங்களை நேசிக்கிறேன், அவங்க பகைச்சாலும் பரவாயில்ல, அவங்க என்ன வருத்தாலும் பரவாயில்ல, வீட்டை விட்டு போன்று சொன்னாலும் பரவாயில்ல, இது வந்தாலும் பரவாயில்ல, உங்களை நான் நேசிக்கிறேன், ஆனா அவங்களுக்குரிய காரியத்தையும் கடமைகளையும் நான் செய்வேன், தாய்க்குரிய கடமைகளையும் தகப்பனுக்குரிய கடமைகளையும் கூட்டார் பிள்ளைகள் கடமைகளை நான் செய்வேன், ஆனால் உங்களை நான் முதலாவது நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு முதலில் நான் தருவேன் சொல்லி நீ வாழ்வாயானால் ஒரு நாளும் தேவன் உன் குடும்பத்தில் எந்த விதமான சிக்கலையும் பெற விட மாட்டார். ஹல்லேலூயா, உண்மையாக நீ நேசிப்பாய், இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதுதான் கிறிஸ்துனுடைய அன்பு. ஒன்று தீமத்தி அஞ்சு எட்டு என்ன சொல்லுகிறது? நாம ஒரு வசனத்தை டிரான்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒன்று தீமத்தி அஞ்சு எட்டு வாசிங்க.
ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசுவாசமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனும் ஆயிருப்பான்.
என்ன சொல்றாரு? ஒருவன் தன் குடும்பத்தையும் தன் சொந்த ஜனங்களையும் என்ன செய்யணும்? விசாரியாமல் போனால். அப்ப முதலாவது நீங்க என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசு அவருக்கு தான் முதலாவது. அதுக்கப்புறம் நீ குடும்பத்தை விசாரிக்கணும், தாய் தகப்பனை விசாரிக்கணும். வேத நம்ம கட்டளை கொடுக்கிறது, அவங்க பகிக்கிறாங்க, அவங்க வேணாமன்றாங்க, என்னத்துக்காக நீ கிறிஸ்துவை விட்டியன்னு சொன்னா உண்மையா அவனுடைய கிறிஸ்துவனுடைய அன்பு நடத்த இல்ல. நீ சபைக்கு வரா விட்டியன்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு நீ உண்மையா நேசிக்கல. இங்கே நாம் சிலுவை சுமக்க வேண்டியவளாயிருக்கிறோம். இங்கே என்னுடைய சுயத்தை விட்டு நான் சில பாடுகளை நான் சுமக்க வேண்டியவனாயிருக்கிறேன், சில கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் நான் அனுபவிக்க வேண்டியவனாய் நான் இருக்கிறேன். அதன் நிமித்தம் நமக்கு மிக மகிமையும் கனவும் உண்டாகும். ஹல்லேலூயா. அதான் அங்கு சொல்லப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பத்தாம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கண்டா, நிலங்களை விட்டவன் இம்மையிலே துன்பங்களை நூறத்தனையா வீடுகளை சோதரை சோதரிகளின் சாலை பிள்ளைகளை நிலங்களை மறுமையில் நித்திய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அது முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர். இந்த விஷயத்துல யார் யார் முந்திக் கொள்றானோ, இந்த விஷயத்துல தன்னைத்தான் ஒருத்து தன்னைத்தான் ஒப்புக் கொடுத்து தான் யார் யார் தேவராட்சியத்துக்காக தன்னை ஒப்புக் கொடுத்து முன்னுக்கு வரானோ அவன் ஃபார்வர்ட் பண்ணி ஓடிக்கொண்டு போயிடுவான். இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு நெருக்கமா இருக்கு, நான் சபைக்கு போயிடலாம், எனக்கு பாசிங் முறையை போயிடலாம், அது போயிடலாம், இது நெருக்கமா இருக்குது, என்ன அந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்த முடியாது, எனக்கு வேலை உண்டு, வீடு உண்டு, எனக்கு நிறைய காரியங்கள் உண்டு சொல்லி நீ பிரேக் அடிப்பா, அதனால யூஸ் ஸ்லோ, யூ பிந்தி போயிடுவான், பின்னுக்கு வர முந்தி போயிடுவான். இது தேவராஜ்யத்தில், இது உலகத்தில் அப்படி இல்லை. உலகத்தை சீரியர் ரொட்டி மெத்தரொட்டி அவைகளை பார்ப்பார்கள், ஆனா தேவராஜ்யத்தில் அப்படி இல்லை. நீ எந்த அளவுக்கு நீ உன்னை வாழ்க்கையிலையும் அர்ப்பணிக்கிறாயோ, ஊழியத்தில் அர்ப்பணிக்கிறாயோ, தேவராஜ்யத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயோ, தேவனுடைய காரியம் உன்னை ஒப்புக் கொடுக்கிறாய், நீ ஃபார்வர்டா போயிடுவார், நீ முந்தி போயிடுவா, பின்னுக்கு. யார் யாரு கள்ளப்படுறாங்களோ, யார் யாரு சோந்து போறாங்களோ, அவங்க பின்னுக்கு போயிடுவாங்க. அநேகர் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் போற காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். நாம் முந்தி போக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. நாம ரட்சிக்கப்பட்டு அநேக நாட்களாக அநேக காலங்களாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். இன்னும் ஓட வேண்டிய தூரம், இன்னும் போக வேண்டிய தூரம் அநேகம் உண்டு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்து முடிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் 20:22
இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவேன்.
கட்டுக்களும் அடுத்த வசனம்
கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு நடத்தி பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே
விரும்புகிறேன். ஊழியத்துக்கு போகும்போது பரிசுத்தர் சொல்லிட்டார், இந்த ஊழியத்துல உனக்கு கட்டுக்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு. அப்படியா? அப்ப வேணாம். போராடத்துல இந்த நாட்கள் நான் போடுறதுல அப்படி அது வசதி இருக்கா, இந்த வசதி இருக்கா, எல்லாம் வசதியா இருக்கான்னு சொல்லி ஊழியத்துக்கு போறவர்கள் உண்டு. ஆண்ட உயிரை சொல்லிட்டாரு, இங்கேவா நீ ஊழியத்துக்கு போ. பரிசுத்தர் சொல்றாரு, உனக்கு கட்டுக்களும் உபத்திரவங்களும் வைத்திருக்கிற பரிசுத்தாவியான பற்றவங்களை தோறும் தெரிவிக்க சொல்லுகிறார். இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, கட்டுகள் இருக்கு, ஆனாலும் அவர்கள் ஒன்றையும் கொடுத்து நான் கவலைப்படேன். எனக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்றதுல நான் கவலைப்படும். என்ன பரலோராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. மை ஃபோர்ஸ், எனக்கு கட்டுக்கள் இருக்கலாம், எனக்கு உபத்திரங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், அவைகள் எனக்கு ஒன்றையும் அல்ல. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நான் செய்து முடிக்கணும். என் ஊழியத்தை சந்தோஷத்தோடு நான் செய்து முடிக்கணும். என் அழைப்பை சந்தோஷத்தோடு நான் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வார்த்தை கல்படி நான் மனமொழிச்சோடு நான் வாழ வேண்டும். பரலோராட்சியம் புதிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவில் உண்டாகிற சந்தோஷம். இதுதான் அந்த சந்தோஷம். கர்த்தருக்காக ஒரு ஊழியத்தை நாம் செய்து முடிக்கும் பொழுது, கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் கொடுத்து நம்ம சந்தோஷப்படும் பொழுது அதனால் உண்டாகிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். அது சபையிலே தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு செய்ய முடியும். தேவனுடைய கிருபை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். அதான் என்னுடைய விருப்பம், அதான் என்னுடைய ஆசை, அதான் என்னுடைய விருப்பம், அதான் நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்க எல்லாரும் சபையில கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தரந்த அழைப்பையும் நீங்க நிறைவேற்ற என்றைக்கும் விருப்பம் உள்ளவர்களாய் நீங்க இருக்க வேண்டும், ஆசை உள்ளவர்களாய் நீங்க இருக்க வேண்டும். மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். சபை என்ற அந்த ஒழுங்கையை நியமித்திலே நாம் கூடி வந்து ஐக்கியப்பட்டு நாம் சேர்ந்து சபையை கட்டி நாம் அதுக்காக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது சபை வளரும், தேவராஜ்யம் வளரும், தேவன் நாம் அதன் மூலமாய் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அநேக பாடுகள் கஷ்டங்கள் உண்டாலும் இன்றைக்கும் பல்லவராட்சியம் பலவந்தம் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது பலவந்தாக. ஆனால் அநேகர் நாங்கள் பார்ப்போம் சொன்னா அநேகர் இடையில பிரேக் அடிச்சிட்டாங்க. அநேகர் பலவந்த நிமித்தமாகவும் கசத்து நிமித்தமாகவும் அநேக காரியங்கள் நிமித்தமாகவும் அடையில இருந்துட்டாங்க. The satanic force, the darkness is not to enter the kingdom of God. அவன் எப்பொழுதும் பிளாக் பண்ணுவான். அதனால நமக்கு அந்த அந்த வல்லமைக்கு எதிராக நாம செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் நமக்கு பாதுகாப்பான இடம் சர்ச், சபை என்ற அந்த அந்த ஒழுங்குக்குள்ள, சபை என்ற அந்த பேழைக்குள்ள நாம இருந்து கொள்ள வேண்டும். அங்கு தேவனுடைய பூர்ணமான பாதுகாப்பு இருக்கிறது. ஏழு சபைகளுக்கும் அங்கு நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் அங்கு யோவான் காலம் மூலமாய் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதும் கிறிஸ்து ஒப்பிக்கப்படும் கிறிஸ்துவானவர் யோவானுக்கு ஒப்பிதமான வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கு சொல்லப்படும் பொழுது நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அங்கு சொல்லுகிறார் ஏழு சபைகளையும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஹல்லேலூயா. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, வெற்றி பெறுகிறவன் எவனோன்னு சொன்னா அங்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, அங்கு ஏழு சபையிலும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அங்கு ஏழு சபையிலும் ஏதோ ஒரு காரியம் நமக்கு நெருக்கமாக இருக்கிறது. இவைகளை எல்லாம் விட்டு நீ மனம் திரும்பு, அப்பொழுது உனக்கு நான் ஆசீர்வாதங்களை பரதேசத்தில் உள்ள ஜீவ கிரீடத்தின் கனி உனக்கு நான் புசிக்க கொடுப்பேன், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அலைய விதமான ஆசீர்வாதங்கள் எப்பொழுது சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சபையின் தூதனுக்கு, சபையின் தூதன் கர்த்தருடைய ஆசாரியன், அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சபையில இன்னென்ன பிரச்சனை இருக்கு ஐயா, இன்னென்ன காரியம் இருக்கு, அது சபையில தூதன் மூலமா தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அங்கு சபை பரிசுத்தம் பண்ணப்படும், அந்த காரியங்கள் சரி செய்யப்படும், அப்பொழுது அங்கு வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ள நீங்கள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பரலோராட்சியம் பிரவேசி அழைக்கப்பட்ட நாம் என்ன விதமா எவ்விதத்திலும் நாம் பலவந்தப்பட்டு அந்த இடக்கமான வாச வழியை உட்பிரவேசிக்க நாம் பிரயாசப்பட்டே ஆக வேண்டும். இதுல நான் ஒப்பு கொடுத்த நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, நீங்க கடைசி மட்டும் அதில் முடிவு நிற்பீங்கன்னு சொன்னா பரலோராட்சிக்கு நாம் என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். கடைசியாக மத்திய 25 அதிகாரத்தில் 10 கன்னியல் ஓவியல் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா கடைசி மட்டும் இருந்தாங்க தூங்கிட்டாங்க. அபிஷேகம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவங்களும் சபையில இருந்தாங்க, அவங்க ஊழியத்தில் இருந்தாங்க, ஆனா கடைசி நேரத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. கதவு அடைக்கப்பட்டது. இட்ஸ் நாட் ஈஸி. ஆகவே இடுக்கமான மாசம் இப்படி அழைக்கப்பட்ட நாம் அதில் உட்பிரவேசிப்போம். கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஊழியத்தை நிறைவேற்றுவோம். ஊழியக்காரோட ஒத்தாசை பண்ணி சபையினுடைய திட்டங்கள் சட்டத்திட்டங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து நான் வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சபையை ஆசீர்வதிப்பார். நீங்க வளருவீர்கள், நீங்கள் பெறுவீர்கள், இதை விட பெரிதானவரிடம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நிரந்தரமான இடத்தை தந்து இந்த சபையை வாழ்த்திக்க பண்ணுவார், இது சத்தியம். அல்லேலூயா. ஆமென். ரெண்டு ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. எல்லோருமாக கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்திலே நம்மளை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே எங்களை அழைத்திருக்கிறீர் ஐயா. எங்களை தந்த அருமையான சபைக்காக சோத்திரம் ஆண்டவரை கத்தாலே. அநேக வாடுகளின் வழியாக, அநேக உபத்திரவத்தின் வழியாக ஆண்டவரே கத்தாலே பரலோராட்சியத்துக்குள்ளே எந்த பண்ணும்படியாக ஆண்டவரே நாங்கள் எங்களை அழைத்திருக்கிறபடியாக சோத்திரம். ஆவியானவரே, சபையில உலாவுகிற ஆவியானவரே, நான் இந்த பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே கத்தாலே. ஒருத்தரை ஒருத்தர் மன்னித்து, ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளுக்கு ஆண்டவரை கீழ்ப்படைந்து உங்களுடைய அன்பிலே வளர்ந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. கரங்களை உயர்த்தி கேப்போம். ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய வல்லமையினாலே பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. உம்முடைய பலத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய கிருபையினாலே நிரப்புங்க ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே இந்த சுவிசேஷமானது ஆண்டவரே கர்த்தாவே அது வெளிச்சமாக இருப்பதாக, உம்முடைய வசனமும் வார்த்தையும் உம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் கடந்து வருவதாக ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே மன்னிப்பு ஆண்டவரே பிள்ளையோட வாழ்க்கையை கடந்து வருவதாக, அன்பு ஊற்றப்படுவதாக. கிறிஸ்துவே இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே இவர்கள் போகிற பாதையில் இருக்கிற எல்லா தடைகளும் விலகி போகும்படியாக நான் செபிக்கிறேன். கிருபையை கொடுங்க, பலத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பார்களாக, கிறிஸ்துவோடு கூட வாழ்வார்களாக, என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக ஆண்டவரே. கர்த்தாவே இவர்களை கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நீர் இந்த பட்டணத்திலே மகிமைப்படுத்தும், இலங்கையிலே மகிமைப்படுத்தும். இந்த சபை மூலமாக செய்கிற ஊழியங்கள் வளரட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. அநேகர் போஷிக்கப்படும்படியாக பிதாவே உங்களை நாங்கள் பார்த்து செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இந்த ஊழியர்களுக்காக, ஸ்தோத்திரம் இந்த சபை நடத்துகிற பிள்ளைகளுக்காக. நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் நடத்தும் துதிகரமே எல்லாம் உங்களை ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.